நேர்களே, இது நம்ம வீடு. அதாவது நம்ம வீட்டு சந்தோஷங்கள், நம்ம வீட்டு கஷ்டங்கள், நம்ம வீட்டு பிரச்சனைகள், நம்ம வீட்டு ஆறுதல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம யோசிக்க போறோம்.
பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? ஆணா பெண்ணா யார் சிறந்தவர், ஆண்தார் சிறந்தவர் என்ற தலைப்பில் பேச திரு வண்ணதாசன் அவர்களும் திரு ராஜ்குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். பெண்தான் சிறந்தவள் என்ற தலைப்பில் பேச திருமதி மங்கையர்க்கரசியும் திருமதி இளமதியும் வந்திருக்கிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. பழங்காலத்தில் ஆளப்பிறந்தவன் ஆண், அடங்கி வாழப்பிறந்தவள் பெண் என்ற நிலை இருந்தது. காலப்போக்கில் அது மாறி ஆணுக்கு நிகர் பெண் என்ற பேச்சு எழுந்து இப்போது இன்னும் ஒருபடி மேலே போய் ஆணை விட பெண் சிறந்தவள், பெரியவள் என்று பேச வந்துவிட்டார்கள். ஆணை விட நாங்கள் எந்த விதத்திலும் குறைந்து விட்டோம் என்று பெண்கள் கேட்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் ஆண்களை விட நாங்கள் தான் எல்லா துறையிலேயும் சிறந்து விளங்குகிறோம் என்று மாறுதட்டி சொல்கிறார்கள் இன்றைய பெண்கள். படிப்பதில், வேலை செய்வதில், குடும்பத்தை பராமரிப்பதில், குழந்தைகளை கவனிப்பதில், இப்படி எல்லா துறைகளிலும் ஆண்களை விட நாங்கள் தான் சிறந்து விளங்குகிறோம் என்று பெண்கள் உதாரணங்களோடு, நல்ல எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறார்கள். இவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆண்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் தங்கள் பங்குக்கு தங்கள் தரப்பு விவாதத்தை எடுத்து வைக்கத்தானே செய்வார்கள். ஆளப்பிறந்தவன் ஆண், வெளியே போய் பாடுபட்டு உழைக்க பிறந்தவன் ஆண், அதனால்தான் ஆண் வலிமையோடு வலிய தசைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்வார்கள். பெண்கள் பலவீன பாண்டங்கள், ஆண் வல்லினம் என்றால் பெண் மெல்லினம், மென்மையானவள், அவள் எப்படி அவள் ஆணை விட சிறந்த வாய்ந்தவளாக சிறப்பு வாய்ந்தவளாக இருக்க முடியும்? அவளுக்கென்று சில துறைகள் இருக்கின்றன. சமையல், தையல், பாடல், ஆடல் என்று சில துறைகள். அதில் அவள் சிறந்து விளங்கட்டும், யார் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று ஆண்கள் நக்கல் அடிக்கிறார்கள். இப்பொழுது ஆண் தான் பெண்ணை விட சிறந்தவன் என்று பேச திரு வண்ணதாசன் அவர்கள் வருகிறார்கள். கைதட்டி அவர்களை வரவேற்போமா?
நடுவுறவர்களே, எனதருமை நண்பர் திரு ராஜ்குமார் அவர்களே, எதிர்த்தரப்பில் இருமாப்பாய் அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் முதலில் யாரை படைத்தார்? ஆணை படைத்தார். எங்குமே முதலுக்குத்தானே மதிப்பு. அதற்கு பிறகு பெண்ணை படைத்தார். எப்படி படைத்தார்? ஆணின் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவளை உண்டு பண்ணினார். ஆணுக்காக உருவாக்கப்பட்டவள் பெண். நன்கு கவனியுங்கள், ஆண் பெண்ணுக்காக உருவாக்கப்படவில்லை, பெண்தான் ஆணுக்காக அவனுக்கு துணையாக இருப்பதற்காக படைக்கப்பட்டாள். ஆணுக்காக படைக்கப்பட்ட பெண் எப்படி அவனை விட சிறந்தவளாவாள்? பெண்ணின் மூலமாகத்தான் பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. தேவன் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நீங்கள் இங்கேயுள்ள எல்லா கனிகளையும் புசியுங்கள், ஆனால் ஒரே ஒரு கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? சர்ப்பம் விரித்த வலையில் பெண் விழுந்தாள், சோதனைக்குள் பிரவேசித்தாள். புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறினாள். இவள் எப்படி சிறந்தவளாக முடியும்? அன்று தேவன் அவளுக்கு கொடுத்த சாபம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. வேதனையோடு தானே பிள்ளை பெறுகிறாள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண் வாரிசுகளுக்குத்தான் மதிப்பும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நாம் நம்முடைய ஆராதனைகளிலே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று தானே சொல்கிறோம். சாராளின் தேவனே, ரெபேக்காளின் தேவனே, ராகேலின் தேவனே என்றா சொல்லுகிறோம்? அப்படி மாற்றி சொல்லுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? ஆண்களுக்கு மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுத்ததினால்தானே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி அழைத்தார்கள். அப்படியானால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்கள்தானே சிறந்தவர்களாக இருக்க முடியும்? முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபியை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டால் 12 என்று சொல்வீர்கள். ஆனால் அது தவறு. அவருக்கு 13 பிள்ளைகள். அவருக்கு தீனாள் என்ற மகள் உண்டு. ஆனால் 12 கோத்திரத்தார்தான் கணக்கில் வருகிறார்களே ஒழிய அவளை கணக்கில் எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஏன்? ஏனென்றால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. பெண்ணை தலைமையாக வைத்து எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்காதே போகும். அதனால்தான் பெண்புத்தி பின்புத்தி என்று சொல்கிறார்கள். ஆகாப் ராஜா தன் மனைவியாகிய ஏசபேல் சொன்னதை கேட்டு அரசாண்டு வந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள். எலியாவை கொலை செய்ய வகை தேடினாள். ஆகாபின் அழிவு ஏசபேலினால் வந்தது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நசரேனாகிய சிம்சோனிடம் தெலிலால் உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று கேட்டு நச்சரித்தாள். மூன்று முறை சிம்சோன் அவளை ஏமாற்றினான். அதற்கு அவள் என்ன செய்தாளாம்? வேத வசனத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். நியாயாதிபதிகள் 16:15-16 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். பெண்களுடைய வார்த்தைகளின் பலத்தை பார்த்தீர்களா? அவள் வார்த்தைகள் அவனை நெருக்க அவன் ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஏரோதியாளை பாருங்கள். யோவான் ஸ்நானகன் தன்னை குற்றப்படுத்தினதினால் அவனை கொல்ல ஏரோதியாள் வகை தேடினாள். ஏரோதியாளின் மகள் சலோமி நடனமாட ஏரோது வாக்கு கொடுக்க, சலோமி தன் தாயினிடம் கேட்க, ஏரோதியாள் யோவானின் தலையை கேட்கச் சொல்ல, சலோமி யோவானின் தலையை கேட்க, ஏரோதுவின் விருப்பமில்லாமலேயே யோவானின் தலை துண்டிக்கப்பட்டது. வஞ்சகமான பெண்களை பார்த்தீர்களா? இவர்கள் எப்படி சிறந்தவர்களாவார்கள்! நான் சொல்லாமல் விட்ட பெண்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ. தேவதூதனின் சொல் கேளாமல் திரும்பி பார்த்த லோத்துவின் மனைவி, சொல்லவே நாக்கோசும் செயலை செய்த லோத்தின் மகள்கள், குற்றமில்லா யோசேப்பு மேல் வீண்பழி சுமத்திய போத்திபாரின் மனைவி, தன் கணவனையும் மகனையும் பாவத்தில் வழிநடத்திய ரெகோபயாமின் மனைவியான மாக்கா, இவர்களையெல்லாம் நாம் எப்படி சிறந்தவர்கள் என்று கொண்டாட முடியும்? புதிய ஏற்பாட்டுக்குள் வாருங்கள். இயேசுவுக்கு பல சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களில் 12 பேரை இயேசு தெரிந்து கொண்டார். அதில் ஒரு பெண்ணாவது உண்டா? இல்லையே. ஏன்? சீஷத்துவ பணியை பெண்களால் செய்ய முடியாது என்று இயேசு பெண்களை தெரிவு செய்யவில்லை. அப்படியென்றால் பெண் எப்படி சிறந்தவளாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடிய தாவீதை பார்த்து கேவலமாக பேசிய தாவீதின் மனைவி மீகாள் பெண்ணினத்திலே சிறந்தவளா? அல்லது தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி யோபுவை பார்த்து சொன்னாலே அவள் உயர்ந்தவளா? அல்லது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய வேதனையிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காத யோபுவைப் போல ஆண்கள் சிறந்தவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஏ அப்பா, வேறு எந்த உதாரணத்தை சொன்னாலும் விதண்டாவாதம் பண்ணுவார்கள் என்று நினைத்துத்தானோ என்னவோ, வேதாமுகத்திலிருந்தே உதாரணங்களை கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்து விட்டார் திரு வண்ணதாசன். அவர் எடுத்து கூறிய இந்த பெண்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று இந்த அணியினர் எப்படி கூறப்போகிறார்கள் என்று பார்ப்போம். எதிரணியிலிருந்து வருகிறார் திருமதி மங்கையர்க்கரசி அவர்கள்.
நடுவருக்கும் என் தோழிக்கும் எதிரணியினருக்கும் சபையோருக்கும் வணக்கம். எதிரணியிலிருந்து வந்த திரு வண்ணதாசன் அவர்கள் மிகவும் நன்றாக பேசிவிட்டோம் என்ற மிதப்பில் பெருமையோடு உட்கார்ந்திருக்கிறார். கஷ்டப்பட்டு வேதாகமத்தை புரட்டி கெட்ட பெண்களின் பட்டியலை தயாரித்து சில வசனங்களை மனப்பாடம் பண்ணியும் நிச்சயமாகவே இவர் கடினமாகவே உழைத்திருக்கிறார். பெண்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதிருக்கிறது! நீங்கள் வேதாகமத்தையே புரட்ட வேண்டாம். உங்கள் கண்களை மூடி வேதாகமத்தில் உங்களுக்கு தெரிந்த பெண்களை நினைத்து பாருங்கள். முதலில் வருபவர் இயேசுவின் அன்னையான கன்னிமரியாளாக இருக்கும். ஒவ்வொருவராய் நினைத்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனின் தாயாகிய எலிசபெத், இயேசுவோடு இருந்த மகதலேனா மரியாள், தொற்காள், பழைய ஏற்பாட்டில் தெபோராள், எஸ்தர், நகோமி, ரூத், இன்னும் எத்தனை எத்தனையோ. இவர்களெல்லாம் சிறந்தவர்கள் இல்லையா? பரிசுத்தத்தின் இருப்பிடமான கன்னிமரியாளுக்கு நிகராக ஒரு ஆணை காட்ட முடியுமா? இயேசுவை சுமப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியை அவளல்லவா? எத்தனை சாந்தம், அமைதி, அடக்கம், பொறுமையின் இருப்பிடம் அவள். இயேசுவுக்கு நேர்ந்ததையெல்லாம் தன் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்த சிந்தனை சிற்பி அவள். இயேசுவுக்கு பெண் சீடர்களே இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் திரு வண்ணதாசன் அவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதன் முதலில் யாருக்கு தரிசனமானார்? பேதுரு, யோவான், யாக்கோபுக்கா, அல்லது 12 சீடர்களில் யாராவது ஒருவருக்கா? இல்லையே. இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த பொழுது ஒரு பெண்ணிடமிருந்து பல பிசாசுகளை துரத்தி ஒரு ஆரோக்கியமான பெண்ணாக அவளை மாற்றினாரே, ஞாபகம் இருக்கிறதா? வேதாகமத்தை ஒழுங்காக வாசித்தால்தானே தெரியும், அவள்தான் மகதலேனா மரியாள். அவளுக்குத்தானே இயேசு தான் உயிர்த்தெழுந்த பிறகு முதன் முதல் தரிசனமானார். ஏனென்றால் அவள்தான் அவர் மீது மற்றவர்களை விட அதிக அன்பு கொண்டிருந்தாள் என்பதால். இயேசுவின் மீது அதிகம் அன்பு செலுத்துபவள் சிறந்தவள்தானே. நியாயாதிபதிகள் 4 தெபோராள் என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தாள் என்று வாசிக்கிறோம். அவள் அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். கர்த்தர் சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் உன் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். பார்த்தீர்களா, இங்கே மேன்மை ஒரு ஆணுக்கல்ல, ஒரு ஸ்திரீக்கு கிடைத்தது. அப்படியென்றால் இந்த இடத்தில் யார் சிறந்தவர்? ஒரு பெண்தானே. அது மட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆமானின் வஞ்சக வலையிலிருந்து ரட்சித்தது எஸ்தர் ராஜாத்தியல்லவா? மாமியாரிடம் பணிவாக கீழ்ப்படிதலோடு இருந்த ரூத்தின் வம்சத்தில்தானே இயேசுவே மனிதனாக அவதரித்தார். ரூத்தின் நற்பண்புகளுக்கு சான்று இதுதானே? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் உதாரணங்களாக சொன்ன இந்த பெண்களெல்லாம் ஆண்களை விட சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே பெண்கள்தான் ஆண்களை விட சிறந்தவர்கள், சிறந்தவர்கள், சிறந்தவர்கள். உங்கள் கைதட்டலே நான் சொல்வதை ஆமோதிக்கிறது. நன்றி, வணக்கம்.
ஆஹா, பலத்த கைதட்டல் வாங்கி அமர்ந்திருக்கிறார் திருமதி மங்கையர்க்கரசி அவர்கள். வேதாகமத்திலிருந்து உதாரணங்கள் கொடுத்த திரு வண்ணதாசனுக்கு வேதாகமத்திலிருந்தே பதில் உதாரணங்கள் கொடுத்து அவருக்கு சரியான அடி கொடுத்திருக்கிறார். கன்னிமரியாள், மகதலேனா மரியாள், தெபோராள், எஸ்தர், ரூத் என்று சிறந்த பெண்களின் பட்டியலையே தந்துவிட்டார். பார்க்கலாம் திரு ராஜகுமார் இவருக்கு எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறார் என்று.
இரண்டு பக்க கருத்துக்களையும் கவனமாக கேட்டு நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கப் போகும் நடுவர் அவர்களே, அறிவோடு தெளிவோடு தக்க சான்றுகளோடு பேசி அமர்ந்திருக்கும் எனதருமை நண்பர் திரு வண்ணதாசன் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் மென்மையான மங்கையரே, பெரியோரே, தாய்மாரே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதன் முதலில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதனால் பெண்கள்தான் சிறந்தவர்கள் என்று சிறுபிள்ளைத்தனமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் திருமதி மங்கையர்க்கரசி. எதற்குமே காரணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த குணம்தான் பெண்களுக்கு கிடையாதே. ஏன் இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தார்? மற்ற சீடர்களை விட அவள் சிறந்தவள் என்பதால் அல்ல, அவளுடைய விசுவாசம் மற்றவர்களின் விசுவாசத்தை விட குறைந்தது என்பதால். மகதலேனா மரியாள் நம்பிக்கையற்ற நிலையில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அதனால் இயேசு அவளுக்கு தரிசனத்தை கொடுத்து அவளுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டியதிருந்தது. ஒன்று நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஏன் அவள் ஆண்டவரை பார்க்க வரும்போது கல்லறைக்கு கையிலே பரிமள தைலத்தை வைத்திருந்தாள்? அப்படியென்றால் உயிர்த்தெழுதனின் நம்பிக்கை அந்த பெண்ணிற்கு இல்லை, விசுவாசம் இல்லை. உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் வந்த பெண்ணை பார்த்து ஆண்களை விட சிறந்தவர் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? அடுத்து அவர் பேசும்போது எஸ்தரை எடுத்து சொன்னார். எஸ்தர் இந்த அளவிற்கு உயர்வான நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் என்று வேதாகமத்தை சிறப்பாக வாசித்து பார்த்திருந்தால் அவர்கள் இப்படி பேசியிருக்க மாட்டார்கள். மொர்தேக்காய் அறிவுரை கொடுக்காவிட்டால் எஸ்தர் அமைதியாகவே இருந்திருப்பாள். மொர்தேக்காய் அவளிடம் கடுமையாக செய்தி சொல்லி அனுப்பினான். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். எஸ்தராகவே முடிவெடுத்து செய்த செயல் அல்ல இது. அவளை ஊக்குவிக்க ஒரு ஆண் தேவைப்பட்டது. அப்படியென்றால் பெண்களை விட ஆண்கள்தான் உயர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே வேண்டும். அடுத்து ரூத்தை பற்றி சொன்னார்கள். இவள் ஒரு நல்ல உதாரணம். ரூத்தைப் போல் எல்லா பெண்களும் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். ரூத்தைப் போல் கீழ்ப்படியுங்கள், அது போதும் எங்களுக்கு. மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆண்கள் எங்களை விட சிறந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பெண்கள் ஆண்கள் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்றால் இந்த உலகமே சொர்க்கலோகம் போல மாறிவிடாதா? இஸ்ரவேல் மக்களை எத்தனையோ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள், ஒருவரை தவிர, அதாவது தெபோராளை தவிர. அத்தனை பேரும் ஆண் நியாயாதிபதிகள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அந்த ஒரு பெண்ணை பற்றி மட்டுமே நீங்கள் இங்கே பெருமையாக பேச வந்துவிட்டீர்கள். அப்படியென்றால் மற்ற எல்லா ஆண் நியாயாதிபதிகளை பற்றி நாங்கள் பேசினால் என்ன ஆகும்? முதலிலே நேரம் போதாது. ஆம், வேதாகமத்திலே வருகின்ற ஆண்களின் சிறப்பை பற்றி பேச நேரமே போதாது. வேதாகமத்தில் 39 பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்களும் இருக்கின்றன. இவைகளில் ஒன்றைக்கூட பெண் எழுதவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? முதல் ஆதாம் பெண்ணினால் பாவத்தில் விழுந்ததால் இரண்டாம் ஆதாம், அதாவது இயேசு, இவ்வுலகில் மனிதனாக, நன்றாக கவனித்து கேளுங்கள், மனுஷியாக அல்ல மனிதனாக அவதரித்தார். ஆண்மையின் சிறப்பிற்கு இதைவிட சிறந்த சான்று வேண்டுமா? ஆண்தான் முதல், ஆண்தான் தலை, ஆண்தான் சிறந்தவன். பெண்ணுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பவன் ஆண், பெண்ணுக்கு பெருமை கொடுப்பவன் ஆண், பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் ஆண், ஆண்டு வருபவன் ஆண், ஆணை இடுகிறவன் ஆண். சூரியன் ஆண் என்றால் நிலவு பெண். சூரியனுக்கு சுய ஒளி உண்டு, ஆனால் நிலவிற்கு சுய ஒளி கிடையாது. சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுதான் நிலவு ஒளி வீசுகிறது. அருமையான நடுவர் அவர்கள் இந்த கருத்தினை மனதில் வைத்து சிறப்பான தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு அமைதியாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆண் ஆண்தான் என்று ஆணவத்தோடு ஆண் சிங்கமாக கர்ஜித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார் திரு ராஜ்குமார். ஆணில்லாமல் பெண்ணுக்கு பெருமை இல்லை, மொர்தேக்கா இல்லாமல் எஸ்தர் இல்லை என்று சொல்லிவிட்டு ரூத்தை போல் கீழ்ப்படிந்து நடங்கள் என்று அறிவுரையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவரை இழுத்து பேச இப்போது களம் இறங்குகிறார் திருமதி இளமதி.
பெண்ணினத்தின் பெருமை அறிந்து அதை பாருக்கு உணர்த்த வந்திருக்கும் நடுவர் அவர்களே, பெண்களின் அருமை பெருமை அறியா எதிரணியினரை, பெண்ணின் சிறப்பை திறம்பட எடுத்து கூறி அமர்ந்திருக்கும் என் அணி தோழியே, மாதவம் செய்து பெண்ணாக பிறந்திருக்கும் தாய்மாரே, எனது அருமை தோழியரே, பெண்ணுக்கு தலை வணங்கும் சகோதரர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதாம் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டான், அதனால் அவன்தான் சிறந்தவன். ஆதாம் தானாக வீழவில்லை, பெண்ணினால்தான் வீழ்ந்தான், அதனால் சிறுமை அவனுக்கில்லை என்று வாதிடுவோரே, நான் சொல்வதை கேளுங்கள். திரு வண்ணதாசன் அவர்கள் தமிழாசிரியர். நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எப்படி எழுதுவீர்கள்? நூலகத்துக்கு செல்வீர்கள், வலைதளத்திற்கு செல்வீர்கள், உங்கள் சொந்த கற்பனையிலிருந்து சிலவற்றை எடுப்பீர்கள், அத்தனையையும் கோர்வையாக சேர்த்து எழுதுவீர்கள். இதன் பெயர் ரஃப் காப்பி. அடுத்து அழகாக தெளிவாக அதை மறுபடியும் எடுத்து எழுதுவீர்கள், அதுதான் ஃபேர் காப்பி. அதாவது ஆண்கள் அழகில்லாமல் கரடு முரடாக ரஃப்பாக படைக்கப்பட்டவர்கள். தேவன் உருவாக்கிய ஃபேர் காப்பி ஏவாள், அதனால்தான் பெண்களை ஃபேரர் செக்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஃபேர் என்றால் சிறப்பு வாய்ந்த என்று பொருள். ஃபேரர் என்றால் ஆண்களை விட சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று அர்த்தம். மொழியாளர்களுக்கு தெரிந்த உண்மை பாவம் எதிரணியினருக்கு தெரியவில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதாமை தேவன் மண்ணினால் உருவாக்கினார், அதனால்தான் ஆண்கள் எல்லாரும் மண்ணைப் போல உணர்வில்லாமல் ஜடமாயிருக்கிறார்களோ என்ற எண்ணம் கூட பல பெண்களின் மனதில் ஆழமாக ஆண்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது உண்மையிலும் உண்மை. ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாள்? ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாள். அதாவது பெண் உயிருள்ள எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாள், அதனால்தான் அவள் உணர்வுள்ளவளாய் அறிவு மிக்கவளாய் காணப்படுகிறாள். நீங்களே சொல்லுங்கள், மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆண்களே சிறந்தவர்கள் என்று இவர்கள் வாதாட வருவார்களானால், உயிருள்ள எலும்பினால் உருவாக்கப்பட்ட பெண்கள் மிகச்சிறந்தவர்கள் என்றல்லவா கூற வேண்டும்? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பாருங்கள். IAS தரவரிசையை அலசி பாருங்கள். பல பெண்கள் ஆண்களுக்கு முன்னால் இருப்பார்கள்.
சாதனை படைக்க பிறந்தவர்கள் பெண்கள். குடும்பத்தையும் பராமரித்து குழந்தைகளையும் பேணி வளர்த்து பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு வீட்டுப்பாடம் சொல்லிக் கொடுத்து சமையல் செய்து பரிமாறி அலுவலக பணியிலும் சிறந்து விளங்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். ஆண்களே, நான் உங்கள் முன்னால் ஒரு சவால் வைக்கிறேன், ஏற்க தயாரா? உங்களால் வகை வகையாய் சமைக்க முடியுமா? அப்படியே சமைத்தாலும் அதை அன்போடு கரிசனையோடு பரிமாற முடியுமா? பச்சிளங்குழந்தைகளை பாலூட்டி நீராட்டி சீராட்டி சேவகம் செய்ய முடியுமா? அது முடியாவிட்டால் விடுங்கள், பள்ளி செல்லும் உங்கள் குழந்தைகளுக்காவது வீட்டுப்பாடம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமா? பாத்திரம் கழுவுவீர்களா? வீடு பெருக்குவீர்களா? துணிதான் துவைத்து போடுவீர்களா? இத்தனையையும் ஒரு ரோபோவால் கூட செய்ய முடியாது. ஆனால் இத்தனை பணிகளையும் சிரித்து கொண்டே செய்யும் பெண் சிறந்தவள் இல்லை என்று மட்டும் உங்களால் சொல்ல முடியும். உங்கள் தாயின் பாச பணிவிடைகளை நினைத்து பாருங்கள். உங்கள் மனைவியின் நேச சேவைகளை எண்ணி பாருங்கள். உங்கள் அக்கா தங்கைகள் உங்களுக்கு மனமாற செய்த சிறு சிறு உதவிகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அலுவலக தோழிகளின் நட்பான பணிவிடைகளை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களை அறியாமலேயே உங்கள் கண்கள் பனிக்கும், நெஞ்சம் விம்மும், இருதயம் நன்றியுணர்வால் கசியும். இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? ஆகவே பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லி என் சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆஹா, என்ன வைராக்கியம், என்ன உறுதி! ஆண்களை மிக அழகாக சாடிவிட்டு சென்று விட்டார் திருமதி இளமதி. அன்றாட கடமைகளையே பெண்கள் இல்லாமல் ஆண்களால் செய்ய முடியாதே. இப்படி இருக்க இவர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பேச வந்திருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி, தீர்ப்புக்கு வருவோம். முடிவு எப்படி இருக்குமோ என்று நீங்கள் அனைவரும் அவளோடு காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆண்கள் இருவரும் மிக அழகாக பேசினார்கள். வேதத்திலிருந்து உதாரணங்களை அள்ளி அள்ளி வீசினார்கள். பெண்களின் குறைகளை பிட்டு பிட்டு வைத்தார்கள். நன்றாகவே வாதாடினார்கள். குற்றம் கூறவே முடியாது. ஆனால் எதிரணியில் வாதாடிய பெண்களும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார்கள். இவர்களும் வேதத்திலிருந்தே உதாரணங்களை எடுத்து கூறி ஆண்களை நிலைகுலைய வைத்து விட்டார்கள். மன்னா எலும்பா, எது சிறந்தது என்று கேட்டு பட்டிமன்றத்திற்குள் ஒரு சிறு பட்டிமன்றமே வைத்து விட்டார்கள். திருமதி இளமதி அவர்கள் ஒரு படி மேலேயே போய்விட்டார்கள். பெண்களாகிய நாங்கள் எளிதாக செய்கின்ற வேலையெல்லாம் ஆண்களாகிய நீங்கள் செய்ய முடியுமா என்று சவாலை விட்டுவிட்டார்கள். எப்படி தீர்ப்பு சொல்வது, என்ன முடிவு கூறுவது என்று சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் திடீரென்று என் மனதுக்குள் ஒரு ஒளி பிறந்தது, மேகம் விலகியது, பதில் கிடைத்தது. ஆண் என்பவன் ஆண், பெண் என்பவள் பெண். ஆண் ஆணாக படைக்கப்பட்டான், பெண் பெண்ணாக படைக்கப்பட்டாள். ஆணுக்குரிய சிறப்புகள் பெண்ணுக்கு கிடையாது, அதே சமயம் பெண்ணுக்குரிய சிறப்புகள் ஆணுக்கு கிடையவே கிடையாது. என்ன, உங்களை குழப்புகிறேனா? கவனமாக கேளுங்கள், புரியும். ஆண் வலிமையானவன், பெண் மென்மையானவள். ஆணுக்கு உடல் சக்தி அதிகம், பெண்ணுக்கு மன உறுதி அதிகம். ஆண் கரையில் மோதும் அலைகளைப் போல அர்ப்பரிப்பவன், பெண் ஆழ்கடல் போல் அலைகளை தன்னுள்ளே வைத்திருப்பவள். ஆண் லட்சியத்துக்காக எதையும் செய்பவன், பெண் குடும்பத்துக்காக எதையும் செய்பவள். ஆண் சாதனை படைக்க துடிப்பவன், பெண் பாசத்துக்காக தன் உயிரையும் துச்சமாக நினைப்பவள். ஆண் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன், பெண்ணோ உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள். ஆணுக்கு கம்பீரமான அழகு, பெண்ணுக்கு கனிவான அழகு. ஆணுக்கு நிகர் பெண்ணில்லை, பெண்ணுக்கு நிகர் ஆண் இல்லை. ஆண் இல்லாமல் பெண்ணும் இல்லை, பெண் இல்லாமல் ஆணும் இல்லை. இருவருமே சமமில்லை, இரண்டு பேரும் வேறே வேறு. ஆனால் இரண்டு பேருமே மற்றவரை பூர்த்தி செய்ய பிறந்திருப்பவர்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இதிலே தான் தேவனுடைய சிறப்பு வெளிப்படுகிறது. ஆணிடம் இல்லாததை பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணிடமில்லாததை ஆணுக்கு அளித்து இரண்டு பேரையும் ஒருவரை ஒருவர் முழுமையானவர்களாக ஆக்க வைத்து ஆணினத்துக்கும் பெண் இனத்துக்கும் பெருமை சேர்த்து விட்டார் ஆண்டவர். நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்த தேவனின் மகிமையை என்னவென்று சொல்வது? எப்படி பாராட்டுவது? ஆணை மதிப்போம், பெண்ணிடம் பாசம் காட்டுவோம், ஆணை பாராட்டுவோம், பெண்ணை ரசிப்போம். தீர்ப்பை தெள்ள தெளிவாக சொல்கிறேன், ஆண் பெண்ணை விட சிறந்தவன் இல்லை, பெண் ஆணை விட சிறந்தவள் இல்லை. ஆணும் பெண்ணும் சரிநிகர், சமானமில்லை. ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் பூர்த்தி செய்கிறார்கள், முழுமைப்படுத்துகிறார்கள். ஆகவே தேவனுடைய படைப்பில் இரண்டு பேருமே சிறந்தவர்கள். ஏன்? தேவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த தீர்ப்பு தான் என் தீர்ப்பு இல்லை, வேதாகமமே கொடுக்கிற தீர்ப்பு. 1 கொரிந்தியர் 11:12 இவ்வாறு படிக்கிறோம், ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அருமையானவளே, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து கவனமாக கேட்டதற்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. வெற்றியின் வாழ்வு கண்டவரே, பயந்து நடுங்கி காத்து கொள்ளும் தோல்வியால் நெஞ்சம் துவண்டவரே, பக்கம் வந்து சேரும் ஜெயம் கொண்டும் சிறந்த ஜெயம் ஜெயம் அல்லேலுயா. ஜெயம் கொண்டும் சிறந்தவன் ஜெயம் ஜெயம் அல்லேலுயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9442326440. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நம்ம வீடு, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்கள் கருத்துக்களுடன் நம்ம வீடு நிகழ்ச்சியில் சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே.
பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செப்பனியா 3:20 வசனத்தின் பின்பாகம்.